ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கிக். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 2, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றமடித்து தீர்த்து அச்சம் பண்ணி அக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன் எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும் முன்னமே சித்தித்தோம். பஞ்ச கிருத்தியமும் இறைவனுடைய திருவுருள் தான், அருள்தான். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்ற 5 துளிர் இருந்தாலும் அனைத்துமே அருள்தான். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாமே உயிர் மேல் வைத்த கருணையினால் செய்வதனால் அது அருளல் தான். என்பது போல நிகிரகங்கள் உயிர்களுக்கு வந்து தண்டனை நரகங்களிலே போட்டு தண்டனை அளிக்கும் பொழுது அதுவும் இறைவனுடைய அது நிகிரகமாக இருந்தாலும் அது அருளே. இந்த குற்றத்தில் அடித்து கடிந்து அதுக்கான தண்டனையை கொடுத்தாதான் உயிர் இந்த பக்குவத்தை பெறும். இப்போ ஒரு ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பில் தேர்வு வருது, தேர்வுடைய மதிப்பெண் வருது. 50 பேர் இருக்கக்கூடிய அந்த வகுப்பில் ஒரு மாணவன் முதல் மாணவனாக வர்றான், மற்றவர்களும் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க, சிலர் வந்து தேர்ச்சி பெறலை, குறைவான மதிப்பெண் வாங்கியிருக்கு. அப்போ அந்த வாத்தியார் என்ன செய்வார்? அவனை முழங்கால் போட வைப்பார், நீல் டவுன் போடு, அவனுக்கு அதிகமாக வீட்டு பாடம் கொடுப்பார், கேள்வி கேட்டு கம்பாலை அடிப்பார், அவனை மட்டும் அடிப்பார். முதல் மாணவன் வந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. யார் அடிச்சு சிலரை அடிச்சுத்தான் திருத்தி ஆகணும். அப்ப அந்த அடிக்கு பயந்து அடுத்த தேர்வில் அவன் நல்லா படிப்பான். அப்ப அந்த ஆசிரியர் வைத்தது அடித்தாலும் அவர் வைத்தது கருணை. அந்த மாணவன் பால் அவன் நல்ல படித்து வர வேண்டும், உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த கருணை தான் அவன் இருந்தது. அதனாலதான் அவன் நல்ல படித்து பெரிய ஆளானான். அதுபோலதான் இங்கேயும் இந்த குற்றம் அடித்து தீர்த்தம் அச்சம் பண்ணுவது எதற்கு என்றால் இக்கிரமத்தாலே ஈண்ட அறம் இயற்றிடு என்பன் தர்ம நெறியில ஒழுங்காக வந்துவிடு, பாவங்கள் செய்யாதே என்பதற்காக நரகத்தை வைத்தார் இறைவன். அது எந்த கிரமமா இருந்தாலும் இறை செயல் எப்பொழுதுமே அருளே. அது அருமையா எடுத்துக்காடு சொல்ற அடுத்த பாடல்ல, தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடின் பரிவேயாகும் இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முனிவும் என்று. எவ்வளவு அற்புதமான உவமை பாருங்க, எவ்வளவு அருமையான உவமை. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறமா இல்லையா? இந்த பிள்ளை வந்து இப்போ குழந்தைகள் இருக்காங்க, தப்பான தவறான மாணவர்களோடு சேராதப்பா, நல்ல சேர்க்கையா இருக்கணும், நல்ல மாணவர்களோடு சேரணும், நல்ல படிக்கணும், நல்ல தேர்ச்சி பெற்று அடுத்து நீ நல்ல ஒரு அலுவலகத்தை வேலைக்கு போகணும், நல்ல பெரியவங்களெல்லாம் மதிக்கணும், இப்படியெல்லாம் அறிவுரை சொல்றதை எல்லா மாணவர்களையும் கேட்பாங்களா? எல்லா குழந்தைங்களும் கேட்டுருவாங்களா? பெற்றோர் சொல்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். ஏன், நாமளும் குழந்தைங்களிருந்து வந்தவங்க தானே, நம்ம ஒன்றும் ஆகாயத்திலேருந்து வரலையே. நம்ம பெற்றோர் நமக்கு அறிவுரை செய்தப்போ கொஞ்சம் கசப்பாக தானே இருந்தது பல விஷயங்கள் எல்லாம். அந்த அபக்குவத்தின் காரணமாக அவங்க நம்முடைய நம்மேல் வைத்த நேசத்தினாலே அவர்கள் அந்த நம்மளை அறஞ்செய்வதற்கு அவர்கள் ஆற்றுப்படுத்துகின்றார்கள். ஆனால் நாம் அதை செய்யாமல் தவறு செய்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அடித்து திருத்துவார்கள். பார்க்குறவங்களே ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா வீட்டிலே பெற்றோர்கள் குழந்தைகளை அடிக்கிறத பார்க்குறோம், அடித்து திருத்து. அதுக்கப்புறம் அந்த பெற்றோரோட அடிக்கு பயந்து அந்த குழந்தை நல்லா படிக்கும். அந்த பக்கம் போ, அந்த நெருப்பு கிட்ட கையை கொண்டு போகாதம்மா அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவோம், நம்ம அந்த பக்கம் திரும்பணும்னா போய் வைக்க வச்சு. அப்புறம் 2 அடி அடிச்சா அடுத்து போகாது, அந்த அடிக்கு பயந்து அந்த தவற செய்யாம இருக்கும். அப்ப இது வந்து பெற்றோர் குழந்தை மேல் வைத்த கோபமா இல்லைன்னா கருணையானா? அது நேசம், கருணை தான். தீய பந்தம் விடுவார்னா சிலவங்க குழந்தைய கட்டியும் போட்டுருவாங்க, விலங்கு மாட்டி விட்டுருவான், அந்த காலத்துலலாம் உண்டு, கட்டி போட்டுருவான். ரொம்ப சேட்டை போயிற பையனா கட்டிலோட சேர்த்து கட்டி போட்டுருவான். இப்போல்லாம் அதெல்லாம் இதில் மேலை நாடுகள்லாம் இப்படி பண்ணால் பெற்றோரே கைது பண்ணிட்டு போயிடுவாங்க, அடிக்கவே கூடாது, பெற்றோர்களும் குழந்தைகளை அடிக்கக்கூடாது. அப்போ இந்த பிள்ளைகள் எப்படி திருந்தும்? சைவ சித்தாந்தத்துக்கு எவ்வளோ முரணாக இருக்கு பாருங்க, மேற்கத்திய கலாச்சாரம். இப்போவே கூட நம்ம நாட்டிலே கூட வாத்தியார்கள் அடித்து குழந்தைய அடிச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தை போலீஸ் வந்து வாத்தியார் கைது பண்ணிட்டு போயிருது. எல்லாம் ரொம்ப தவறு. வாத்தியார்கிட்ட அடி வாங்கி திருந்தாதான் நாளைக்கு காவல்துறைகிட்ட அடி வாங்கி திருத்துவோம். இதெல்லாம் குழந்தைகள் வந்து அவங்க திருத்தப்பட வேண்டிய இடம் தான் அந்த பள்ளிக்கூடம் எல்லாம். இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முடியும். இப்ப அம்மா அப்பா செய்யறது இப்ப நம்ம கண்ணுக்கு அது அவங்க அவங்க அன்பா செய்யறாங்க. குழந்தை மேல் வைத்த அந்த நேசத்தினால ஒரு நல்லெண்ணத்தினால செய்யறாங்க. சொல்வது போல அதே போலதான் நாம நரக துன்பம் அனுபவித்தாலும், ஏன்னா நரக துன்பம் கேட்கறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். இந்த பிறவி முடிந்து போகும்போது உயிர் பிரிஞ்சு அடுத்த நொடி நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம போறது சொர்க்கமா நரகமா கைலாயமான்னு. ஊரே வீட்டுள்ள எல்லாரும் தெரிஞ்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. அடுத்த நொடி இந்த சிவந்த பாசம் கயிறு கயிறை வீசி உயிர் எடுத்துட்டு போயிடுவாங்க யமகிங்கரர்கள், யமதூதர்கள். யமதூதர்கள் வந்து தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் எதுவும் நமக்கே தெரிஞ்சு போயிடும். நரகம்தான், நரகத்தான் போக போகிறோம். ஒரு வருடம் பயணம் செய்து அந்த ஒரு வருட பயணம் ரொம்ப கொடுமையான பயணம், ரொம்ப கடினம். அதுவே பெரிய நரக வேதனை. அது ஒரு வருடம் முடிந்து யமனுடைய சன்னதியில் போய் நிற்கும்போது யமனுடைய முகத்தை பார்த்த உடனே நம்ம பயந்துடும். அந்த காலத்தில் ஸ்கூலில் ரொம்ப சில வாத்தியார் ரொம்ப அடிப்பான். அந்த வாத்தியாரை பார்த்தாலே பசங்களுக்கு நடுக்க வந்துடும். அந்த மாதிரி யமனை பார்த்தாலே ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருப்பார் பாவிகளுக்கு யமன். அதே இது தர்மம் செஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப சாந்தமான தோற்றத்தோடு இருப்பார் யமதர்மர். அந்த 27 வகையான நரகங்கள், ஒவ்வொரு நரகத்துக்கு இப்போ எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்டுறது, நெருப்பு சாட்டையால் அடிக்கிறது, நாக்கிலே ஆணி அடிக்கிறது, இதெல்லாம் உண்மை உண்மை சத்தியம் சிவதர்மோத்தரத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் என்று யாதனா சரீரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம துன்பத்தெல்லாம் அனுபவிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே இவ்வளவு கஷ்டப்படணுமா? நரகத்துக்கு போயிட்டு வந்தாதான் துன்பம் வரும். இப்போ நம்மளாம் நரகத்தை பார்த்துருப்போமா? என்ன பார்த்துருப்போமே, ஆனால் பல நரகங்களை பார்த்துருக்கோம். நம்மளும் வாழ்க்கையில் பார்த்து தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம். ஏன்னா தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகணும் அப்படின்னா அது எவ்வளவு பிறவி வரணும்னு மாணிக்கவாச சுவாமிகள் போற்றித்திருக்கிறவங்க சொல்றாங்க. பல பிறவி கடந்து வரணும். அதிலேயும் சைவ சமய சார்பு வரணும் அப்படின்னா அது எத்தனை பிறவிகளை தாண்டி வரணுங்கிறார். எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். அனுபவிக்கவில்ல அதை நம்ம சுவாமி நம்ம நன்மை கருதி அவர் அதை மறக்கடிக்க செய்தார். அது இந்த நரக துன்பம் எல்லாம் கருணை தான், இறைவன் வைத்த கருணையே. இந்த நீர் முறைமை என்றும் ஈசனார் முனைவும் என்றும். இந்த வளார்னு சொல்லும் போது புளியும் வளார்னு சொல்லும். இப்போ உங்களுக்கு அப்பர் பெருமானுடைய ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரணும். எந்த பாடல்? வளாரால் அடித்து திருத்தணும் அப்படின்னு. திருநாவுக்கரச பெருமான் ஒரு தலத்தில் தன் பதிகத்தில், சுவாமி உன்னோட பணி செய்யாமல் இருந்தேனே ஆனால் ஒரு புளியும் வளாரால் என்னை அடித்து திருத்துங்கள் என்று விண்ணப்பம் செய்வார். என்ன எந்த தலம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? அன்பர்கள் யாருக்கா அந்த பாடலாவது தெரியுமா? தெரியல. நின் பணி பிழைக்கின் புளியும் வளாரால் மோதுவிப்பாய் முனிவாய் கச்சியேகம்பனே. கச்சியேகம் காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் திருக்குறுந்தொகையில கச்சியேகம்பன் திருக்குறுந்தொகையில அக்கர் பெருமாட்டம் ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டி அமணருடைய காது வித்தாய் என்ற அந்த பத்து பாடம். அதுல புளியும் வளாரால அடித்து திருத்துங்கள் என்று அப்பர் சாமி விண்ணப்பம் செய்கிறார். அந்த காலத்துல பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் கையில கம்பு வச்சிருப்பாங்களாம் தன் மாணவர்களை அடித்து திருத்துவதற்காக. ஆசிரியர் கையால பிரம்படி வாங்கினவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேற்ற அடைவாங்க. அதுலேயும் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் குருநாதர் கையால பிரம்படி வாங்கினா செய்த பாம்பெல்லாம் போயிடும். சண்டேச நாயனார் அந்த மழுவை தூக்கி இருந்ததுனாலதான் சிவபூஜைக்கு வைத்து இந்த பாலை தட்டி விட்டு அந்த பாவம் எச்சரித்தனாரை விட்டு நீங்கியது. எரிபத்து நாயனார் வாழால் வெட்டினால்தான் அவங்க உற்றார் எல்லா செய்த பாவம் நீங்கியது. கோர்ப்புலி நாயனார் எல்லாரையும் வெட்டி வீழ்த்தியதுனாலதான் சிவருமானுக்காக வைத்திருந்த அந்த அரிசியெல்லாம் அந்த தானியங்கள் எல்லாம் உண்டு அந்த பாவம் நீங்கியது. அதனால இதெல்லாமே வந்து கருணைதான். வாத்தியார் ஏதோ ஆசிரியர் வந்து ஒரு அறிவுரை சொல்றாரு கடிந்து கொள்கிறார் என்றா அதை நம்ம தவறா எடுத்துக்கிட்டோமே ஆனால் நட்ட நஷ்டம் யாருக்கு? மாணவருக்கு தான். லாபம் அதாவது அது அதை ஒரு கருணையாக நினைத்தோமே ஆனால் வினை நம்மளை விட்டு போயிடும், அந்த பாவம் போயிடும். ஒருத்தர் ஆசிரியரால் கண்டிக்கப்படும் போது நம்ம செய்த குற்றம் அந்த அவருடைய அந்த கண்டிப்பினால் விளக்கப்படுகிறது. அதை நம்ம வேற அடுத்து எங்கேயும் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கண்டிக்காமல் விட்டார்னா அந்த பாவத்தை அனுபவிச்சா, கண்டிக்காதது ஆசிரியருக்கும் குற்றம். அவர் தன் தர்மத்தை செய்தே ஒரு தவறு, ஒரு மாணவன் தவறு செய்யும் போது அந்த இடத்துல தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும், தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும். இந்த புளியும் வளாரால் மோதுவிப்பாய்கள் இந்த பாடல் நீங்க தெரியல அப்படின்னா அது தவறு. அன்பர்கள் திருமுறை பயிற்சி மேற்கொள்ளணும், ரொம்ப திருமுறை பயிலணும். ஒரு நாலு பதியத்தை பாடினேன் அப்படி இருந்தேன் அப்படின்னா ரொம்ப கடினம் அப்படி இருக்கக்கூடாது. அது 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 ஆரம்பர்கள் பிகினிங் எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்க செய்யறது. நீங்களாம் எங்கே வந்துட்டீங்க, சிவஞான சித்தியாருக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய நித்திய பாராயணமாக இருக்கணும் திருமுறை. திருமுறை முற்றுவதில் நித்திய பாராயணமாக இருக்கணும், நிரம்ப பதியங்கள் ஓதணும், நிறைய நிறைய முக்கியமான குறிப்புகள்லாம் எடுத்து குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பல இடங்களில் சில முக்கிய கருத்துக்கள்லாம் வரும் பொழுது அந்த மாதிரி வழிபாட்டில் நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமையில இப்போ இருக்கீங்க. சைவ சமயத்தில் ப்ரமோஷன் ஆக ஆக பொறுப்பு அதிகம், உலைகள் மாதிரி இல்லை. ஒரு கிளர்க் ரொம்ப வேலை பார்த்துட்டே இருப்பாரு, அதுக்கடுத்து மேனேஜர் அவர் கொஞ்சம் அந்த எழுத்து வேலை கம்மியாயிரும், அவருக்கு மேல இருக்க ஜெனரல் மேனேஜர் வந்துட்டார்னா கையெழுத்து போட்டு போனா போதும். சைவ சமயத்துல நம்ம என்ன சொல்லுவோம், சமயி புத்திரன் சாதகர் என்று சொல்லுவோம். தீட்சை பெற்றுட்டான்னா சமயி, தீட்சை பெறதுக்கு முன்னாடியே சரியை துண்டுகளா செய்யணும், சமய தீட்சையிலும் சரியை துண்டுகள் சொல்லணும் செய்யணும். அதற்கப்புறம் விஷேட தீட்சையில விஷேட தீட்சை பெற்ற பிறகு புத்திரன் என்ற நிலையை அடைந்து விடுவோம், சிவபுத்திரன். அப்ப சிவபூஜை தினந்தோறும் செய்தாகணும். அதற்கப்புறம் நிர்வாண தீட்சை என்றால் சாதகர் என்று சொல்லுவோம், அவன் மூணு வேளை அனுஷ்டானம் செய்தாகணும். ஒரு சைவ சமயம் காட்டக்கூடிய அந்த நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த ஒழுக்க நெறியில் நிற்கணும். அதனால நாள் செல்ல செல்ல வழிபாடு அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு படியிலேயே ஏற 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 உங்க எல்லோருக்கும் பொறுப்பு அதிகம். அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நீர் முறைமை என்றும் ஈசனார் முனிவும் என்றும். அடுத்த பாடல், செயல்களே பலத்தை செய்யவும் தெய்வம் வேண்டா இங்கு எண்ணின் முயலும் அச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் எங்கே பயனளிப்பன் அழிந்த பலன்களை பண்ணும் கெட்டே வயலிடும் தலையும் தின்னும் மருந்தும் பின் பலிக்குமா போல். இங்க வந்து மீமாம்சகர் என்ற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் சில தடைகளை எழுப்புகின்றார். அவர்களுக்கு வந்து மீமாம்சகர் வந்து வேதத்தை ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. இறைவன் பதி என்ற ஒரு கொள்கையை அவங்க ஏற்றுக்க, வேதத்திலையும் கர்மகாண்டத்தை மட்டும் ஏற்றுப்பாங்க, அது வேள்வி செய்கிற அந்த பகுதியை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவங்க இங்கே என்ன மறுக்கிறாங்கன்னா வினையை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அந்த வினையை உயிரோடு கூட்டி வைப்பதற்கு ஒரு இறைவன் வேண்டும் என்பதை மறுப்பார். அதான் அவங்க என்ன சொல்றாங்க, செயல்களே பலத்தை செய்யும். அந்தந்த வினைகள் பயனை தோற்றுவிக்க செயலே போதும், அந்தந்த உயிரோட செயல்களே போதுமானது, இதற்கென்று ஒரு இறைவன் வேண்டாம் என்று கூறுகிறார். அப்போ அருள் சிவாச்சாரியார் தடை எழுப்புகிறார். செயல்களே உயிர்களோட செயல்களே பலத்தை செய்யும் என்றால் அந்த செயல் எல்லாமே இந்த பிறவியோடு அழிந்து போயிருமே, அந்த செயல் அழிந்து போயிருது. இப்போ நாம இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அடிச்சிட்டார், அடித்து முடிச்சிட்டார், அந்த செயல் முடிந்து விட்டது. எப்படி இந்த செயல் வந்து அடுத்து கைகூடும்? அடிபட்டவருக்கு என்ன நிவாரணம், அடித்தவருக்கு என்ன தண்டனை, இதை எப்படி இந்த வினைப்பயனை கூட்ட முடியும் இறைவன் இல்லாம என்று கேட்கிறார். அழிந்த பலன்களை பண்ணும் கெட்டே வயலிடும் தலையும் தின்னும் மருந்தும் பின் பலிக்குமா போல். அதற்கு ஒரு உவமை சொல்றாருங்க மீமாம்சகர். எப்படின்னா இப்ப வயல்ல இப்ப நம்ம ஒரு செடி வளர்க்குறோம், தோப்புல எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா விவசாயம் பண்ணும்போது தலைகளை வந்து அறுத்து அதே உரமா போட்டுருவாங்க. அந்த தலைகள் மக்கி எப்படி அது பலனை தருகிறதோ அதுபோல இந்த வினைகளும் கெட்டு பின் பலன் தரும் என்று கூறுகிறார். பொருத்தமே இல்லாதது. செய்கிடும் தலையும் தின்னும் திரவியம் அதுவும் போல உயிர்த்திடும் செய்தி கட்டே உருவிக்கும் பலத்தை எண்ணின் வைத்திடும் சோறும் பார்க்கும் அறிந்திர வயிற்றில் மாய்ந்தால் மெய்த்திடும் பலம் உனக்கு மலமலால் வேறுபடும். ரெண்டு ரெண்டு ஓமை சொல்றான். நம்ம ஒரு செடிக்கு வந்து தலையை போடும்போது அந்த தலை மக்கி அந்த செடிக்கு பலத்தை கொடுப்பது போல வினையும் கெட்டு அதுக்கான பலனை தரும். இரண்டாவது உண்மை என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தர் சோறு சாப்பிடுறோம், நம்ம சோறு சாப்பிடும் போது அந்த சோறு வயிற்றினுள்ளே சென்று அது ஜீரணித்து கெட்டு உயிர் இந்த உயிருக்கு பலத்தை தருவது போல இந்த வினையும் பலத்தை கொடுக்கும். பொருந்தாத உவமை. அதுக்கு அடுத்த பாடல்ல சுவாமி சொல்றார், அதே பாடலே ஒரு ஒரு மறுப்பு கொடுக்கிறார். அந்த தலையும் சரி, இந்த சோறு சோறு சாப்பிட்றதுனால அந்த அந்த உவமையும் சொல்றார், சோறு உள்ள போயிருச்சு அது மாய்ந்துடும், பலம் வந்துருச்சுன்னு சொல்ற. அது வந்து பலம் மலம் என்று ரெண்டா பிரியுது. உடம்புக்கு சக்தி கிடைக்க அப்புறம் கழிவு பொருளாக வெளியேறு. இதை தவிர வேற என்ன வருது? இது வந்து வினைக்கு எப்படி வினை பலனை ஊட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உவமைக்கு பொருந்தாது. திரவியம் உவமை என்று செய்தி கண், திரவியங்கள் விரவி இடத்தே வீந்து பலன் தரும், இம்மை அம்மை பரவினி பார். இப்ப நீ சாப்பிட்ட உடனே பலன் வருது, சக்தி வருது. அது இந்த நொடியிலே உனக்கு அந்த பலத்தை கொடுக்குது. ஒரு தாவரத்துக்காக நம்ம தலையை விடுறோம், அந்த தலைமைக்கு அந்த தாவரத்துக்கு பலத்தை கொடுக்கணும், அது அடுத்த ஒன்று ரெண்டு நாட்கள்ல பலத்தை கொடுத்துருது. இம்மை மறுமையெல்லாம் இங்க இங்க எப்படி பேசுவது? இன்னைக்கு நீ செய்த பாவம் அடுத்த பிறவியில வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சில கொடிய பாவங்கள் உடனே தீந்துடும் சொல்லியிருக்காங்க சமயத்துல. அது சில விதி வழக்குகள் இருக்கு. பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலந்த சிதைவுகள் செய்தவர்கள் அத்துமாதியும் ஆண்டொன்றில் மாந்திடும் சத்தியம் இது சதானந்தியானைய. சில கொடியும் நினைத்து கூட பார்க்க முடியாது. மா பாதங்கள் செய்வர்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ளே தண்டனை கிடைச்சிடும். அடுத்த பிறவியரம் காத்திருக்க மாட்டார் சுவாமி. இதற்கு மேல வந்த உலகத்தில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கடினம் என்று உடனே அவரை அவனை எழுந்து விடுவார். அது விதிவிலக்கான விதியை பார்க்கும்போது இம்மை மறுமை எல்லாம் இருக்கு. அப்படி வரும்பொழுது நீ சொன்ன உவமை இம்மை மறுமை எடுத்து வைத்து பார்க்கும்போது எப்படி உதவும்? உதவாது. இம்மை அம்மை பரவினி பார், நீரங்கி பாத்திரத்திட்ட எல்லாம் கரைவிடும் இங்கே, எங்கே பலன் கொள்ள கருதினாயே. இப்போ ஸ்தில தர்ப்பணம் பண்றோம், சில தர்ப்பணம் நீர்ல பண்றோம், அது அந்த நீரோடய அழிந்து போய் விடுகிறது. அடுத்த பிறவிக்கு அது தொடர்ந்து வருமா? வராது. அதுபோல ஒரு சூடான பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றுறோம், அது ஆவியா போயிருது, அதுவும் உடனே போயிருது. அடுத்த மறுமைக்குள்ள பலன் அது எப்படி தரும்? இந்த உவமை பொருந்தவில்லை என்று சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. இன்னும் விடல. செய்தவர் மனத்தே எல்லா செய்தியும் கடந்து பின்னர் எய்தவே பலன்கள் என்னும் என்றிடின். அப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொன்னேன், உண்ணும் உணவையும் செடிக்குரிய தலைகளையும் நம்ம செய்யற நம்ம உயிர் வர்க்க செய்யற வினை என்று சொல்லும்போது அந்த வினையெல்லாம் உயிரோட புத்தி தத்துவத்திலே கிடந்து அது பலனை அதுவே கொடுக்கும். எப்படி இருக்கு? இப்ப நம்ம எல்லாரும் நம்ம அம்மா செஞ்ச பாவத்தை நம்ம புத்தி தத்துவத்தில் இருக்கோம், அது நாமளே போய் அதுக்கான தேவையான உடலை எடுத்துப்போம், நாமளே அந்த வினையை அனுபவிக்கிறதுக்கான மற்ற காரண காரியங்கள்லாம் உருவாக்கி கொள்வோம். அது இது சாத்தியமா? இது வாய்ப்பு இருக்கா என்று சொன்னா, என்று சொன்ன உடனே ஏதுவே பலன்கள் ஈனும் என்றிடேன். இருஞ்சுவர்க்கம் பொய்யர்வாள் நரகம் பூமி புந்தியில் கடந்து போந்தது ஐயனே அழகிதுன்னு சொல்லி இந்திரையா இந்த சாலம் ஆயிட்டு பேசுறது நல்லா இருக்கு. பொருந்துமா? சொர்க்கலோகம் நரகலோகம் பூலோகம் என்றது மூவகை லோகம். அந்தந்த லோகத்தில் சென்று அந்தந்த வினைப்பயனை அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி பொருந்தும் என்று மறுக்கின்றார். அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றார். தானம் செய்பொருள் தரித்தோ செய்தவர் தக்க செய்தி உணம்பின் உறவே காண்டும், பல உருவிப்பான் வேண்டும், ஈனமில் செய்தி ஈசன் இடும் பணி, இவை நாம் செய்தால் நூனங்கள் அதிகம் நோக்கி நுகர்விப்பன் வினை நோய் தீர. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார், அருமையான எடுத்துக்காட்டு. ஒருத்தனுக்கு நம்ம வந்து ஒரு வறியவனுக்கு தானம் கொடுக்கிறோம். ஒருத்தர் ஒரு செல்வந்தர் ஒரு வறியனுடைய பசியை போக்கும் வண்ணம் தானத்தை கொடுக்கிறார். அப்ப தானம் செய்யக்கூடிய பொருள், அதை பெற்றவர், அதை செய்பவர், மூணு பேர் இருக்காங்க. இந்த மூணு பேரும் இந்த பிரிவிலே அழிந்து போயிடறாங்க. இப்ப தானத்தை பெற்றவர் உடனே பலனை பெற்றுக்கிறார், சாப்பிடுறாரு, அவரோட பசி போயிருது. கொடுத்தவனுக்கு என்ன பலன்? அவனுக்கு எப்படி பலன் வந்து சேரும் என்று சொல்லும் போது, பலன் உருவிப்பான் வேண்டும், ஈனமில் செய்து ஈசனிடும் பணி, இவை நாம் செய்தால் நூனங்கள் அதிகம் நோக்கி. அந்த உயிர்கள் செய்த நூனங்கள்னா புண்ணிய பாவம், இதமகிதம், நல்வினை தீவினை. இந்த அந்தந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினையை உணர்ந்து தெரிந்து அதை அந்தந்த உயிர்களுக்கு முறையாக ஊட்டுபவன் ஈசன், அதுக்கு தலைவன் வேண்டும் என்று கூறுகிறார். இப்ப அப்படித்தானே, இப்ப நம்ம தானம் செஞ்சவரு எப்படி பலன் அனுபவிப்பார்? அவன் பசியை ஆற்றிட்டார், அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அந்த புனிதர் எங்க போய் அனுபவிப்பார், எந்த இடத்துல போய் அனுபவிப்பார்? அந்த புனிதர் சொர்க்கத்துல போய் அனுபவிப்பார். அடுத்து இந்த பிறவி மீண்டும் பூலோகத்து வரும்போது அதனுடைய ஒரு பகுதியாக இந்த பூலகிலே அந்த புண்ணியத்தை அனுபவிப்பார். உலகு உடல் கரணம் காலம் உருபலம் நியதி செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பதானால் நிலவிடாது இவைதாம் சென்று நினைந்துயிர் நிறுத்தி கொள்ளாது அலைகளாரிவனானை உயித்திடும் அருளினாலே. தானே புந்தி தத்துவத்தை கடந்து உடலை எடுத்துக்கும் வினையை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க இல்லையா மீமாம்சகர், அவங்களுக்கு சொல்றார். இப்போ ஒரு உயிர் ஒரு வினையை செய்கிறது என்றால் ஏழு பொருட்களின் துணையை கொண்டு செய்யும். என்னெல்லாம்னா உலகு உடல் கரணம் காலம் உருபலம் நியதி செய்தி, இந்த ஏழு பொருள் கருவியோட துணையோடு அந்த உயிர் வந்து ஒரு வினையை நல்வினையோ தீவினையோ அதை செய்யும். இந்த கண்மம் வந்து நிலவிடாது இவைதான், அது தானாக போய் சேராது. ஏன்னா அது சடப்பொருள், அது தானாக போய் ஒரு உயிரை சென்றடையாது. நினைந்த உயிர் நிறுத்தி கொள்ளாது, உயிராக நினைத்து நம்ம அந்த பாவத்தை செஞ்சோம் அந்த தண்டனை நம்ம அனுபவிக்கணும், உயிராக நினைத்து கொள்ளாது. அழகிலா அறிவன் ஆணை அனைத்திடம் அருளினாலே. இதை எல்லாமே செய்வதற்கு அளவிடுவதற்கரிய சுதந்திர அறிவினனாகிய செவருமானுடைய ஆணையின் வண்ணம் அது நடைபெறும், அவர் அருளினாலே நடைபெறும் நிகழும் என்று கூறுகிறார். அப்ப இந்த பாடலின் வாயிலாக அருணேஸ்வராச்சார சுவாமிகள் என்ன நிறுவினார் என்றால், வினைப்பயனை ஊட்டுவதற்கு இறைவன் வேண்டாம் என்ற மீமாம்சையர் கொள்கையை மறுத்து வினைப்பயனை ஊட்டுவதற்கு இறைவன் வேண்டும், அந்த பலனை அந்த இம்மை மறுமை என்று பிரிந்து செல்வதனால அந்த செடிக்கு கொடுத்த தலை என்ற ஓமையை மீமாம்சையர் சொன்னதும் சரி, ஒருவர் நம்ம உண்ணக்கூடிய உணவை உமையா சொன்னதையும் மறுத்தார். ஏன்னா அது அந்த நொடியிலே பலனை கொடுத்துவிடும், இம்மை மறுமைக்கு உதவாது. அது முதல் ஆசங்கி அதனுடைய தடை. இரண்டாவது தடை, அப்படியே அது போவதாக இருந்தாலும் அது சடப்பொருள், தானாக சென்று கூடாது உயிரெடுத்து, உயிரும் சென்று எடுக்காது. நம்ம போய் எடுப்போமா? இப்ப சாமி இப்ப வச்சுக்கிறாருன்னு வச்சுப்போம், இந்த பிறவி முடிஞ்ச உடனே நம்ம செஞ்ச பாவெல்லாம் ஒரு பையில போட்டு வச்சுப்பார். அவரவர் செஞ்ச பாவத்தோட பைய அப்படியே எடுத்துட்டு போகணும்னு போட்டா சாமி நம்மளை நம்புனா காரியம் நடக்குமா? நம்ம அடுத்த பைய தூக்கிட்டு போயிருவோம், இந்த பைய கனமா இருக்கோ அந்த பைய எடுத்துட்டு போயிருவோம். அதனால உயிரால செய்ய முடியாது, ஒரு வேடிக்கைக்காக சொல்ற உயிரால செய்ய முடியாது. காலத்துல நினைந்து உயிர் நிறுத்தி கொள்ளாது என்பது அருள்சிவாச்சாரியர் தான். அலகிலா அறிவன் ஆனை அனைத்திடும் அருளினாலே. இறைவனுடைய திருவுருளால்தான் இந்த வினைப்பயன் ஊட்டப்படும் உயிர்கள். இதுவரை நம்ம சிந்தித்தது என்ன அப்படின்னா, வினை என்ற ஒன்று உண்டு, அது இருவினை, நல்வினை தீவினை என்று சொல்லுவோம். அந்த நல்வினை தீவினை ஒரு பிறவியிலே செய்த அந்த நல்வினை தீவினை அடுத்த பிறவிக்கு காரணமாகவும் விளைவதற்கு காரணமாக அமையும், நம்ம பெறக்கூடிய உடலுக்கு காரணமாகவும் அமையும். இந்த நல்வினையின் தீவினையின் அடிப்படையில் பேறு இழவு இன்பமோடு பிணி முப்பு சாக்காடு என்ற ஆறு காரியங்களையுமே இந்த உயிர் பெறக்கூடிய இந்த அனுபவத்தை தாயினுடைய கருவிலே இறைவன் வைத்து அருள் செய்து விடுவார். அதற்கு பின்பு இந்த வினை வந்து முயற்சியால் மட்டும் முயற்சி மட்டுமே போதுமானது இன்ப துன்பங்களை ஈட்டுவதற்கு என்று இன்பத்தை ஈட்டுவதற்கு என்றால் முயற்சி மட்டும் போதுமில்லை, அதுக்கான கண்மவினையும் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று அருளி செய்தார். அடுத்தது வினையை ஊட்டுவதற்கு இறைவன் என்று ஒருவன் வேண்டாம் என்று மீமாம்சகர் சொன்னபோது வினையை ஊட்டுவதற்கு இறைவன் வேண்டும், ஏன்னால் அது சடப்புற அது தானே சென்றடையாது, உயிரும் தானாக சென்று எடுத்துக்கொள்ளாது என்று கருவி நம்ம எல்லாம் மாற்றுப்படுத்தினார். அடுத்தது இந்த இதம் அகிதம் நல்வினை தீவினைன்னு சொல்றோம். இந்த நல்வினைனா என்ன? இயம நியமங்களை சொல்கிறார். ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உபச்சாரம் உறவு சீலம் வழுக்கிலாதவம் தானங்கள் வந்தித்தல் வணங்கள் வாய்மை அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவொடு அர்ச்சித்தலாதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியரங்கள். இயம நியமம்னு சொல்லுவோம். இயமங்கள் என்றால் நீதி நூல்களிலே இது செய்யக்கூடாது என்று விளக்கப்பட்டது, அதை நம்ம செய்யக்கூடாதுதான் இயமங்கள். நியமங்கள் என்றால் இதை செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டது, அதை நம்ம பின்பற்றியாக வேண்டும். இப்ப இங்க நம்ம ஒழுக்கத்திலேருந்து 16 அறங்களை சொல்கிறார். இதையெல்லாம் வள்ளுவர் பெருமான் தனித்தனி அதிகாரமாக வைத்தே திருக்குறளை அருள் செய்திருக்கின்றார். ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நம்முடைய உயர் நம்ம பின்பற்றக்கூடிய உயர் பண்புகள், அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் விழும் என்பப்படும் என்று வள்ளுவர் அருள் செய்கின்றார். உயிரை விட மேலானது ஒழுக்கம் இந்த பிறவியிலே பின்பற்ற வேண்டியது. அன்பு கருணை உயிரில் எடுத்துக்கொண்ட உயிரில் எடுத்து செய்யக்கூடிய அன்பு, எல்லாரிடம் செய்யக்கூடிய அந்த அன்பு, அன்பு இருக்கணும் எல்லார்ட்டையும். அந்த நீர்மை அருள்னா கருணை, உயிரில் எடுத்துக்கொண்ட கருணை. ஆச்சாரம் அந்தந்த குலத்துக்கு உரிய ஆச்சாரம், எந்த குலத்துல பிறந்தமோ அந்த குலத்துக்கு உரிய ஆச்சாரத்தோடு இருக்குது. உபச்சாரம் எல்லோரையும் வரவேற்கும் அந்த பாங்கு, உறவு உறவுகளோடு கலந்திருத்தல், உறவு பாராட்டல். சீலம் உயர்ந்த கொள்கையை உடையவர்களாக இருக்க வேண்டும். வழுக்கிலா தவம் ஐம்புரி அடக்கி நம்ம செய்யக்கூடிய விரதங்கள், தானம் தானம் செய்கிறது, வந்தித்தல், வழிபாடு செய்தல், மூத்தோர்களை வழிபாடு செய்தல், வணங்கள், பெரியோர்களை வணங்குதல், வாய்மை வாய்மையை வந்து கடைபிடித்தே ஆக வேண்டும், ரொம்ப கடினமான. அழுக்கிலா துறவு, துறவு வந்து காசாயம் பெற்று உடுத்தி கொண்டு ஒரு காணகத்தில் வாழ்றவங்க மட்டுமில்லை, மடத்தில் வாழ்றவங்க மட்டுமில்லை, கிரகஸ்தராகிய இல்லறஞ்செய்யக்கூடிய நம் போன்றவர்களும் துறவை கடைபிடிக்கணும். இந்த துறவு என்று சொல்லும்போது பிறன்மனை நோக்காமல் இருப்பது, வரவின் மகளிரிடம் சென்றடையாமல் இருப்பது, இதான் அழுக்கிலா துறவு. இது வந்து துறவு வந்து எல்லோருக்கும் துறவிக்குன்னு ஒரு துறவு உண்டு. இல்லறத்திற்குடைய நம் போன்றவர்களும் சில விஷயங்களை திறந்தே ஆகணும். இல்லறத்தான் அப்படிங்கிறக்காக எல்லாத்துக்கும் செய்ய முடியாது, திறந்துதான் ஆகணும். சில விஷயங்களை திறக்கணும். அது இல்லற ஒழுக்கம், அடக்கம், அடக்கமாக இருப்பது, பெரியவர்கள் எடுத்து அடக்கமாக இருப்பது, அறிவோடு நல்ல ஞானத்தோடுத்தல், அர்ச்சித்தல், வழிபாடு செய்தல். இந்த 16 அறங்கள் இப்ப நம்ம இன்னும் சைவ சமயத்துக்குள்ளே போகல. அன்பர்கள் ரொம்ப கவனமா கேட்கணும். இன்னும் நம்ம உலகியல தான் இருக்கிறோம். இதுதான் உலகியல் அறங்கள். இன்னும் நம்ம சைவ சமயத்துல செய்யக்கூடிய சிவபுண்ணியங்கள்லாம் அடுத்து நம்ம சாதனையில சிந்திக்க இருக்கிறோம். தீட்சை பெறணும், சிவபூஜை பெறணும், இது அடிப்படை அஸ்திவாரம். அப்ப நமக்கு இதெல்லாம் இருக்கணும்னு அருள் சிவாச்சாரி சொல்றார். இதெல்லாம் புண்ணியங்கள். இதம் இது செய்யாதிருத்தல் அகிதம் பாவம். அடிப்படையான உலகியல்லே இவ்வளவு அறம் இருக்கு. இன்னைக்கு தீட்சை சிவபூஜை இவ்வளவு தூரம் வந்து உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு இந்த அடிப்படை அறம் இல்லாம தான் பலர் இருக்கிறோம். இவ்வளவுக்கு யாரும் கிடையாது. காலத்தினுடைய கோலமா என்னன்னு தெரியல. சுவாமி தான் அருள் செய்யும். இதெல்லாம் அடிப்படை, இது அஸ்திவாரம். சிவபெருமான்கு அறிவிப்பு இன்னும் வரல. எல்லா மக்களுக்கும் உரிய ஒழுக்கம் அது, எல்லோருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க சிவபெருமான வணங்குறாரா இல்ல வேற யாரையும் வணங்குறாருங்களா, ரெண்டாபட்சம். இந்த 16 எல்லோரும் பின்பற்றப்பட வேண்டிய அறங்கள். இதுதான் 16 பேர் உடையமாறு. 16 அறங்களையும் பின்பற்றமா இல்லையான்னு தெரியாது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு அர்த்தம் எடுத்துக்கோ. வாய்மை, வாய்மை, வாய்மைனா என்ன? எந்த இடத்துலையும் பொய் பேசக்கூடாது, பொய் பேசாம இருக்குது முடியுமா? முக்கியமா பணி செய்யக்கூடிய இந்த உலகியல் பணி, காலையில் நாளை திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு அலுவலகம் துவங்கிரும். 10 மணிலேருந்து 6 மணி வரை ஒரு நோட்டு போட்டு நம்ம சொல்ற பொய்யை நீங்க பட்டியலிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எத்தனை பொய் சொல்லியிருக்கோம் ஒரு நாளைக்கு? பொய் சொல்லாம பிழைப்பே ஓடாதுங்க நிலைமை ஆயிடுச்சு இப்ப இந்த உலகத்துல. பொய்யே தான் வாழ்க்கை, பொய்யிலே தான் வாழ்க்கையே ஓடுது. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு அச்சமா இருக்கு. எப்படி நம்ம எல்லாம் பெருமாந்திரி சென்று அடையப்போம்? யாராவது இல்லை மறுக்க முடியுமா? யாராவது பொய் பேசாம பணி செய்றீங்களா உலகத்துல? அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிடப்பட வேண்டியவங்க அவங்க. அதனாலதான் உன்னதமான பணின்னு சொன்னார் வள்ளுவர் பெருமான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். ஆசிரியர் பணியும் விவசாயமும் உன்னதமான பணி, மனித குலத்துக்கு செய்யக்கூடிய மிக மிக மகத்தான உத்தமமான ஒரு பணி என்றால் அந்த ரெண்டு பணிகள். மற்ற பணிகளும் சிறப்பாக தான் இருந்தது. இந்த காலத்தில் எல்லாத்துலேயும் அதர்மம் புகுந்து விட்டது. அறத்துக்கு மாறாத பத்து மருத்துவமாக இருக்கட்டும், மருத்துவம் மிக உயர்வான பணி, பிணித்திற்கு மருத்துவ பணி. அதில் வியாபாரம் புகுந்து விட்டது, கல்வியிலையும் ஆசிரியர்களையும் வியாபாரம் புகுந்து விட்டது, எல்லாத்துலேயும் வந்துருச்சு. எல்லாமே நீக்கமாக கலந்து விட்டது. பொய் கலக்காத இடம் இல்லை. இப்போ அந்த பொய்யை சார்ந்து நம்ம பணி செய்யும்போது தினந்தோறும் நாமளும் பொய் பேசித்தான், பொய்யெஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆறுடனும் தான் பொய் பேசுவதற்கு அச்சப்பட்டு யார் உண்மையை பேசுகிறார்களோ அவர்கள் திருவாரூர் சிவபெருமானுடைய அருளை பெறுவார்கள் என்று அப்பெருமான் சொல்றார். பொய்யே பேசாம இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே பலித்து விடும். அந்த அந்த வாய்மைக்குரிய ஆற்றல் அது சிவசக்தியினுடைய வாக்காவே கருதப்படும். அதான் வாய்மையினுடைய வடிவம். இந்த ஒரு அறமே நம்மால் பின்பற்ற முடியல. நம்ம நிலைமை நம்ம நம்ம நிலைமை என்னென்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தன்னை உணர்ந்து தன்னையுடைய தன் உணர்வார். நம்ம நம்ம நிலைமை நம்மளால் உணர்ந்து நம்ம எந்த நிலையில இருக்கோ நம்ம முதல்ல உணர்ந்து நாம் இந்த பல அறங்களை பின்பற்ற முடியாத நிலையில இருக்கிறோம். இப்போ என்ன செய்யறது? இப்போ என்னதான் இதுக்கு வழி? குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் வழிபாட்டிலேயாவது உண்மையா இருக்கணும். அதை அதை செய்யலாம்லையே, அதுக்கு எந்த தடையும் இல்லையே. சக அடியார்கள்ட்டையும் சக அன்பர்கள்ட்டையும் குருநாதர்ட்டையும் இது அருளியல் என்ற இந்த வழிபாடு வரும்போது அங்கே உண்மையை வாய்மையை கடைபிடிக்க, அங்கே ஒழுக்கத்தை கடைபிடித்தான் அன்பு கடைபிடிக்கலாம். அருள் அடக்கம் எல்லாத்தையும் முதல்ல அருளியலை கடைபிடிக்க முயற்சி செய்யும். அருளியல் பூர்த்தி அடைந்ததே ஆனால் உலகில் தன்னால் ஒரு காலத்தில் பூர்த்தி அடைந்து விடும். அதனால் முயற்சி இது நம்ம பண்ணலையே செய்யலையே தவறு பண்ணிட்டோமேனு யாரும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாரும் அவரவர் கண்ம பலனை அனுபவிக்கிறது அந்த பிறவி எடுத்துருக்கோம். இதை பின்பற்ற முடியலேன்னு வருத்தப்பட வேண்டாம். அதே நேரத்தில் நம்ம பின்பற்றல இனியும் பின்பற்ற வேண்டாம்னு நினைக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் பின்பற்ற முடியுமோ அங்கெங்கெல்லாம் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். இந்த முயற்சி திருவினையா, இந்த முயற்சி செய்யாமல் இருக்கும். பொய் பேசும்போது நம்ம பொய் சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த மனசாட்சியாச்சும் உறுத்தம். நம்ம சொல்றது பொய், நம்ம செய்யறது தவறு, நம்ம பேசுறது சரியில்லை அப்படிங்கிற அந்த உணர்வாச்சு இருக்கும். அந்த உணர்வே இல்லாமல் தவறு பண்ணுறா ரொம்ப ரொம்ப கொடுமையான நிலையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலையாது, தேரவே முடியாது ஆன்மா. அதனால் அந்த தவறு செய்கிறவங்க உணர்வாக நம்ம உடலில் இருக்கும். அது அது முதல் படி. அதுக்கப்புறம் தான் தவறு நம்ம தவறுலேருந்து விடுபட முடியும். இந்த 16 அறங்களையும் அருளியலில் முழுமையாக பின்பற்ற நம்ம முயற்சி செய்வோம். அது பூர்த்தி அடையும் போது உலகியலில் உலகியலும் நிறைவடையும்.